நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் BFTech இரண்டாம் ஆண்டு நான்காவது செமஸ்டர் பயின்று கொண்டிருக்கும் 62 வயது மாணவர் சி கணேசன் அவர்கள் கரூர்லிருந்து இன்னைக்கு கான்டாக்ட் கிளாஸ்க்காக வந்திருந்தாங்க. இப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட அவங்கள சந்திச்சு அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் கேட்டு அறிஞ்சோம். இப்ப 2012 மே மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 38 பேர் இஸ்ரேல் போயிட்டு வந்தாங்க. அங்க உள்ள தொழில்நுட்பங்கள், வேளாண் தொழில்நுட்பங்கள் எப்படி இருக்குது என்னன்னு பாக்குறதுக்காக போயிட்டு வந்தாங்க. அதுல நம்ம கணேசன் சாரும் ஒருத்தர், அவரோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
சொல்லுங்க சார், BFTech படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு?
நம்ம விவசாயத்தில் இருக்கிறதுனால விவசாயத்தில் விவசாய பல்கலைக்கழகத்திலிருந்தே ஒரு கோர்ஸ் விவசாயிகளுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால அதுல அறிவியல் பூர்வமா நம்ம நடைமுறையில் செய்யறத விட அறிவியல் பூர்வமா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சேர்ந்தான ஆர்வம் வந்துச்சு.
வீட்டில் உங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, எப்படி சப்போர்ட் இருந்தது?
வீட்டில் எல்லாருமே வரவேற்பு கொடுத்தாங்க.
இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்ன புதுசா நீங்க கத்துக்கிட்டீங்க?
இங்க நாங்க இப்ப நடைமுறையில செஞ்சதை விட இப்ப அறிவியல் பூர்வமா நாங்க செஞ்சது சரிதானா இல்லையாங்கறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரெண்டாவது, இப்ப தென்னை போன்றவங்களுக்கு தென்னை டானிக் அப்படிங்கிற ஒரு தாது உப்புக்கள் கலந்த ஒரு கலவையை கொடுக்கறாங்க. அது வந்து நேரடியா பயிருக்கே நாங்க வேர் மூலமா செலுத்துறதுனால மண்ணில் அது சேராம நுண்ணூட்ட கலவையை கொடுக்கறாங்க. நல்லா அது ரிசல்ட் நல்லா இருக்குங்க.
இத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிருந்தாலும் இங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லீங்களா?
ஆமா, நிச்சயமா நிறைய நுணுக்கங்கள் இங்க நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
சரி, இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தீங்க இல்லையா, ஒரு 38 பேர், அந்த அனுபவம் சொல்லுங்க. அங்க என்னென்ன பாத்தீங்க, புதுசா என்ன நீங்க படிச்சீங்க அங்க, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இஸ்ரேல் போயிருந்த பொழுது நாங்க ஒரு மாட்டு பண்ணை ஒன்னு பார்த்தோம், திராட்சை தோட்டம் ஒன்னு பார்த்தோம். அதுல வந்து கால்நடை பண்ணையில வந்து 400 கரை பசுக்கள் இருந்துச்சு. அதனுடைய கன்றுகள், கிடாரிகள், வயது வந்த கிடாரிகள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 400 கரை மாடுகளும் 200 கன்றுகளும் சேர்ந்து 600 எண்ணிக்கை உள்ள கால்நடை பண்ணையில மொத்தம் வேலை செய்யறவங்க வந்து 8 பேர் தான். அந்த 8 பேரும் பெண்கள் தான். அப்படி அந்த அளவுக்கு அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. திராட்சை தோட்டம் நாங்க பார்த்தது வந்து ஒரு 50 ஏக்கர் திராட்சை தோட்டம். அதை வந்து ஒரு 2 பேரும் தான் மேனேஜ் பண்றாங்க. வேலையாளுங்களும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அவங்க பயிர் பண்றது உரமும் தண்ணியும், அதனுடைய தேவை என்னவோ அதற்கு டெய்லி பேசிஸ்ல ஈரப்பதம் தேவைப்பட்டப்ப மட்டும் தண்ணியை கொடுக்குறாங்க. தண்ணியை அரசுகிட்ட இருந்து விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அவங்க தண்ணி விடுறதுனால ரொம்ப சிக்கனமா தண்ணி கொஞ்சம் கூட ஒரு செட்டு கூட வேஸ்ட் பண்ணாம அந்த பயிருக்கு வேறு பகுதியில் மட்டும் தண்ணியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி உரத்தையும் அந்த தண்ணியோட சேர்த்து கொடுக்குறாங்க. பயிருக்கு வந்து தண்ணியோட சேர்த்து உரத்தை கொடுக்குறப்ப அந்த உரம் வீணாகாம செடிக்கே முழுமையாக கிடைச்சிருது. இந்த வகையில் அவங்க வந்து செய்யறதுனால அவங்களுடைய அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து ஒரு ஏக்கருக்கு 17 டன் வரைக்கும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க நீர் மேலாண்மை ரொம்ப உயர்ந்த தரத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நோய் தடுப்பில் வந்து உலக தரத்தில் எவ்வளவு பூச்சிக்கொல்லி அடிக்கணுமோ அதோட குறைச்சல தான் அவங்க உபயோகப்படுத்துறாங்க. பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் பயோ கண்ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப நீங்க சொன்னீங்க அங்க 600 கிடாரிகள் பார்த்தேன், அதுல நிர்வாகம் பண்றது 8 பேர், அப்புறம் திராட்சை வந்து 17 டன் சொன்னீங்க. இப்ப அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்மளும் இங்க பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு இங்க நீங்க ஆரம்பிச்சு செயல்படுத்திட்டு இருக்கிறீங்களா?
இப்ப கால்நடை பொறுத்தவரை நாங்க நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவங்க பண்றாங்க. அதை வந்து நாங்க நினைச்சது சரிதான உறுதிப்படுத்துற அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. முழுதும் அவங்க மாதிரி பண்ண முடியாட்டி கூட அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி எல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அந்த அளவுக்கு பண்ண முடியாட்டி கூட நம்ம அடிப்படைகளை வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இதுல நிறைய வந்து நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ இங்க ஒரு கூட்டு பண்ணை ஒன்று பழனி பக்கத்துல ஒரு 100 பேர் சேர்ந்து பண்றாங்க. அதுல வந்து அந்த மாட்டுப்பண்ணுடைய மாதிரி போடுறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குங்க.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க கரூர்ல இருந்து வந்திருக்கீங்க, கரூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
கரூர்ல எங்க அப்பா காலத்துல இருந்து விவசாயமும் நெசவு தொழிலும் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எங்க அப்பாவுக்கு பிறகு நானும் எங்க பையன்களும் இந்த செஞ்சதுல பையங்க தான் தொழில் மட்டும் அவங்க பார்த்தாங்க, நான் விவசாயத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். தொழிலும் விவசாயம் ரெண்டையும் கவனிச்சதுல இப்போ இந்த வருஷத்தோட அவங்க தொழில்கள் பூரா பையன்களை முழுமையா ஒப்படைச்சிட்டு இப்ப நான் விவசாயத்தை மட்டும் இப்ப இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தேன். நான் பெரும்பகுதியான பயிர் வந்து தென்னையும், கால்நடைகளுக்கு எங்கிட்ட வந்து கால்நடைகள் ஒரு 60 எண்ணிக்கையில வச்சுக்கிறோம். எருமை, பசுக்கள், இந்திய பசுக்கள், இந்திய நாட்டின பசுக்கள், அப்புறம் ஜெர்சி கலப்பினங்கள் கொஞ்சம், அது வந்து அந்த நாட்டின பசுக்களை மாத்துறதுக்காக அதை வச்சுட்டு இருக்கோம். எருமை இனங்கள்ல முறா வச்சு வளர்த்திட்டு இருக்கோம். மொத்தம் 60 எண்ணிக்கையில வச்சுட்டு இருக்கோங்க. பயிர்களில் வந்து கால்நடைக்கு தேவையான பயிர்களை நாங்கள் விவசாய பூமியை மேக்சிமம் அதில் வந்து தீவன பயிர்களை பயிர் பண்ணி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்.
எருமை வந்து பாக்குறதே ரொம்ப அருகி கொண்டு வருது இல்லீங்களா, பாக்குறதே கிடையாது. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எருமை எப்படி இருக்கும்னே தெரியாது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
எருமை நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டு போறதுக்கு காரணம் வந்து அதனுடைய கறவைத்திறன் கம்மியா போயிருச்சு, கம்மி கறக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அது மாதிரி குறைஞ்சு போச்சுங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம பசுக்கு ஈக்குவலா அது கறக்கக்கூடிய திறன் உள்ளது. ஏன்னா ஒரு எருமை வந்து ஹரியானாவில் வந்து 20 லிட்டர் வந்து 25 லிட்டர்லாம் சாதாரணமாக கறக்குது. இப்ப அந்த அந்த உயர்தர கறவை திறன் உள்ள செமன் நம்ம கொண்டு வந்து நம்ம எருமைகளில் போட்டோம்னா அந்த திறன் உள்ள கண்ணுக்குடியை நம்ம பெற முடியும். அதனுடைய அந்த அடிப்படையில் தான் இப்ப நாங்கள் வந்து எங்க பண்ணையை வந்து மேம்படுத்திட்டு இருக்கோம்.
கறவை திறன் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணம் தான் வந்து எருமை வளர்க்கறது வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்றீங்களா?
நிச்சயமா அப்படித்தாங்க. கறவை திறன் இருந்துச்சுனாக்கா ஒரு எருமை வந்து 15 லிட்டர் கறந்ததுனா கூட பசு 20 லிட்டர் கறந்து சமம். இப்போ மார்க்கெட்டில் வந்து பால் விலை வந்து இதை விட அது கிட்டத்தட்ட 3-ல் 1 ரூபாய் அதிகமாக விற்குது. அதனால பசு விட பால் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கூட இது பெட்டராக இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக கறக்கக்கூடிய அளவுக்கு முறா இனம் கறந்துகிட்டு இருக்கு.
சரி, வேறு என்ன வேறுபாடு இருக்குது பசு வளர்க்கறதுக்கும் நம்ம எருமையை வளர்க்கறதுக்கும் வந்து வேறுபாடு இருக்குது?
எருமையை வளர்க்கறதுனால தீவனங்கள் வந்து பசுக்களை விட சுமாரான தீவனங்கள் இருந்தால் கூட போதும். பராமரிப்பு மிக மிக குறைவு, பசுக்களை காட்டிலும் எருமைகளுக்கு மிகவும் குறைவு. அதுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகம், அதனால அது வந்து பராமரிக்கிறது எளிமையா இருக்கும்.
அப்புறம் இந்திய வகை பசுக்கள் வச்சிருக்கிறேன், நீங்க கலப்பினம் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்க, என்ன வகையெல்லாம் வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்களேன்.
நம்ம இந்திய பசுக்கள் வந்து கலப்பின பசுக்கள் அளவுக்கு கறவை திறன் உள்ள பசுக்கள் நிறைய இருக்கு. 5 வகையான பசுக்கள் இருக்கின்றன. அதுல சாய்வால், அதுக்கு அடுத்தபடியாக கிர், அடுத்தபடியாக காங்கிரஜ், தார்பார்க்க, இவங்கெல்லாம் வந்து கறவை திறன் உள்ள இனங்கள். அதுல வந்து இப்ப நாங்க இந்த ஜெர்சி கலப்பினத்துல வந்து அந்த செமனை போட்டு நாங்க கண்ணு வளர்த்திட்டு இருக்கோம்.
சரி, இந்திய வகை பசுக்களுக்கும் கலப்பினத்துக்கும் மேஜரா என்ன வேறுபாடு, அதோட வளர்ப்பு முறை, கறவை திறன், இம்யூனிட்டி, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
நம்ம நாட்டின பசுக்கள் வந்து கறவை திறன், அதான் சொன்ன உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், கறவை திறன் அதுக்கு கலப்பின பசுவுக்கு இணையாக கறக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா அதோட கூடுதலா கூட கறக்கக்கூடிய திறன் உள்ளது. நோய் எதிர்ப்பு திறன் அதிகம். ஒரே ஒரு குறைபாடுன்னு சொன்னோம்னா அது பருவத்துக்கு வர வயது வந்து இதுவிட அது கூடுதலா இருக்கும். நாட்டின பசுக்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அது தவிர மற்றபடி எந்த விதமான இது இல்ல. தீவனம் தீனி பொறுத்தளவும் அதே மாதிரி கலப்பின பசுக்களை விட அது தீனி வந்து கொஞ்சம் பல தீனிகளையும் நம்ம இருக்க தீனி போட்டு எடுத்து பண்ணிட முடியும். மற்றபடி பராமரிப்பும் நோய் எதிர்ப்பு எல்லாமே வந்து நம்ம நாட்டின பசுக்கள் சிறப்பாக செயல்படுது.
எல்லாமே பாசிட்டிவா தான் நீங்க சொல்றீங்க. நோய் எதிர்ப்பு திறன் நல்லா இருக்குதுன்றீங்க, கறவை திறன் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனாலும் ஏன் வந்து அதை வந்து விரும்புறது இல்லை?
அதை விரும்பாத காரணம் ஒன்னு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், அதனுடைய பருவத்துக்கு வர்ற வயது வந்து கூடுதல் ஒன்னு. ரெண்டாவது, அது இங்க நல்ல கறவை திறன் உள்ள இனங்களை இங்க யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, இதை கொண்டு வந்து கொடுக்கல. இப்ப வந்து நாங்க பண்றது எப்படின்னீங்கன்னா, நாங்க குஜராத்ல இருந்து அந்த அதிக கறவை திறன் உள்ள செமன் சினை ஊசியில கொண்டு வந்து இப்ப நாங்க இதை போட்டு பராமரிக்கிறோம். இப்ப சினைப்படுத்துறதுல அதை வச்சு நாங்க பண்றோம். இங்க அது கிடைக்காதனால, இதுக்கு முன்னாடி கிடைக்காதனால அதை யாரும் உருவாக்க முடியாம போயிருச்சு.
இப்ப குஜராத்ல இருந்து வாங்குறேன்னு சொன்னீங்க, எப்படி இந்த தருவிக்கிறது, அப்புறம் இங்க வந்து அதை பிரிசர்வ் பண்ணி வைக்கிறது? இப்போ நீங்க ஒரு முறை தருவிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு 5-6 பேர் அதை ஷேர் பண்ணுவீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். வெட்டினரி டாக்டர்ஸ் அவங்களோட ஹெல்ப்பும் நமக்கு தேவைப்படுது, அந்த முறைகளை பத்தி சொல்லுங்களேன்.
செயற்கை கருவூட்டல் அப்படிங்கறது வந்து அந்த செமன் வந்து இப்ப மத்திய அரசு வந்து இந்தியா ஜென் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா எல்லா மாநிலத்திலயுமே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பிரைவேட் ஏஜென்சி வச்சு மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க சில சமயத்துல நாங்க அதிக கறவை திறன் நாங்க விரும்புற மாதிரி காளையினுடைய நம்பர் எண்ணிக்கையை வச்சுதான் நாங்க பண்றோம். என்ன, ஒவ்வொரு அவங்ககிட்ட வர்ற செமன்ல வந்து நிறைய நம்பர் காளைகள் வரும். அதுல வந்து நாங்க விரும்புற காளைகள் இங்க கிடைச்சா நாங்க வாங்கிக்குவோம். அப்படி இல்லைன்னா அகமதாபாத்ல வந்து நம்ம விரும்புற காளையினுடைய சினை ஊசி அங்க கிடைக்கும், அதை அங்க போய் வாங்கிட்டு வந்து நாங்க இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மருத்துவ வசதி பொறுத்தளவு நாட்டினங்களுக்கு வந்து மிகவும் அவசியம் குறைவா இருக்கு. ஆனா தடுப்பூசி போன்றவைகளுக்கு மட்டும் தேவைப்படும். சினை ஊசி போறவங்களுக்கு இப்ப தேவையான அளவுக்கு இப்ப அரசு பயிற்சி பெற்ற சினை ஊசி போறவங்களுக்கு இப்ப AI டெக்னீஷியன் சொல்லுவோம், ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் டெக்னீஷியன் இப்ப நிறைய பேர் இப்போ ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்க மூலமா நம்ம சினைப்படுத்துறது எளிதாக இருக்கும்.
ஆக்சிடோசின் கொடுத்து பால் உற்பத்தி அதிகம் பண்றாங்க அப்படின்ட்டு, இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன்.
ஆக்சிடோசின் வந்து பால் சுரக்கும் ஹார்மோனை தூண்டக்கூடிய ஒரு ஊசி, அதை வந்து அரசு தடை செய்யப்பட்டு மருந்து, அது அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. அதை உபயோகப்படுத்தி வட்ட பாலை நம்ம உட்கொள்ளும் போது அதனால பல உடம்புக்கு பாதகங்கள் ஏற்படக்கூடியதுனால அதை தடை செய்யப்பட்ட உணவு அதை பயன்படுத்துறது தவறு, அதை பயன்படுத்தக்கூடாது.
இப்ப கிட்டத்தட்ட 60 கால்நடைகள் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதுக்கு உண்டான தீவனம் வந்து நீங்களே பயிர் பண்ணினாதான் உங்களுக்கு லாபகரமா இருக்கும் இல்லீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
60 கால்நடைகள் முழுவதும் நாங்கள் பெரும்பகுதி விவசாயத்தில் வந்து பெரும்பகுதியான இடத்த வந்து கால்நடைகளுக்காக, கால்நடை ஆடு மாடு ஆடுகளுக்காக சவுண்டல் கிளடிசிரியா வேலி மசால், மாடுகளுக்காக தீவனச்சோளப்பயிர் கம்பு நேப்பியர் கோஃபோர், இந்த மாதிரி மல்பரி ஆட்டுகளுக்காக மல்பரி செடி இவைகளெல்லாம் நாங்கள் பயிர் பண்ணி போறதுனால நாங்கள் கால்நடைகளுக்கு தீவனம் கெட்டி தீவனம் புண்ணாக்கு பருத்தி இந்த மாதிரி கெட்டி தீவனங்கள் போறது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட நோய் எதிர்ப்பும் நம்ம நாட்டினங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால வைத்திய வசதிகளும் அதிகமாக செலவாகறதில்ல. கால்நடை கலப்பின பசுக்களுக்கு இணையாக கால்நடைகள் நாட்டினங்கள் கறப்பதனால நாங்கள் அந்த கால்நடை நாட்டின கால்நடைகளை பெருக்குவதற்கு நாங்கள் திட்டம் பண்ணிட்டு இருக்கோம்.
சரி, இப்ப கால்நடைகளை வந்து வச்சு பராமரிக்கிறதுக்கு நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள்னு நீங்க எதை சொல்லுவீங்க?
கால்நடைகள் வச்சு பராமரிக்கும் போது நமக்கு வைத்திய வசதி தேவையான நேரத்தில் கிடைக்கதான் சிரமமா இருக்கு. அதுக்கு அரசு கொஞ்சம் வைத்தியர்கள் போதுமான அளவு இது பண்ணி தேவைப்படும் போது அவசர கால உதவிகள் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் எங்களுக்கு குறைவா இருக்கு. மற்றபடி தீவனப்பயிர்களுக்கு தேவையான விதைகள் விதைக்கரணைகள் இவைகள்லாம் கொடுத்து அங்கங்க அந்த விவசாயிகள் வந்து வெளியூர்ல போய் வாங்கிட்டு வந்துங்கிறது கஷ்டமா இருக்கு. அங்க உள்ளூர்ல கிடைக்க அந்த ஆஸ்பத்திரி மூலமாவோ அல்லது வேளாண் துறை மூலமாவோ தேவையானப்போ சப்ளை செஞ்சாங்கன்னா விதை தீவனப்பயிர்கள் பயிர் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
சார், அப்புறம் இப்ப உள்ள சூழ்நிலையில கால்நடைகளை வச்சு பராமரிக்கிறது லாபகரமா இருக்குமா? ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா கால்நடை எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பழங்காலத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதிகாசம் புராணங்கள்ல. இப்ப வந்து இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் சொல்லுங்களேன்.
கால்நடைகள் வளர்ப்பு, பால் உற்பத்தி மற்றும் கன்றுகள் உற்பத்தி, கன்றுகள் உற்பத்தி நல்ல கன்றுகளாக உற்பத்தி பண்ணா அதுவே நமக்கு பெரிய சொத்து. ரெண்டாவது பால் உற்பத்தி பண்றத நம்ம வந்து நேரடியா மார்க்கெட்டிங் பண்றப்ப நிச்சயமா லாபகரமா இருக்கும். ஏன்னா டவுன்ல நகரத்துல கொண்டு போய் நம்ம பால் கொடுக்கறப்ப நம்ம பால் சுத்தமான பால் 35 ரூபாய் லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கிறதுக்கு யாருமே தயாரா இருக்காங்க. அதனால இப்ப நம்ம அதுக்கு மார்க்கெட்டிங் ஏற்பாடு நம்ம கொண்டு சொந்தமா நம்மளே போய் மார்க்கெட்டிங் பண்றப்ப நிச்சயமா லாபகரமா பண்ண முடியும்.
இப்ப நீங்க மொத்தத்துல ஒரு 5-6 இனங்கள் வச்சிருக்கீங்க, சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கிடைக்குது, எப்படி நீங்க அதை விக்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்களேன்.
சராசரியா ஒரு கரை இனங்கள் வந்து சொன்னீங்கன்னா இப்ப நாட்டு இனங்களே வந்து 20 லிட்டர் 25 லிட்டர் வரைக்கும் கறக்கிற பசுக்கள் இருக்கு. ஆனா இப்ப எங்கிட்ட கறக்கிறது வந்து கலப்பன பசுக்கள், தார் பார்க்கர் கலப்பன பசுக்கள் எங்கிட்ட 20 லிட்டருக்கு மேல கறக்கிற பசுக்கள் இருக்கின்றன. அதை மார்க்கெட்டிங் பண்றது எனக்கு வந்து போதுமான ஆள் வசதி இல்லாதனால இப்போதைக்கு நான் பால்காரர் வியாபாரிகிட்ட தான் கொடுத்துட்டு இருக்கேன். அது பால் காசு குறைவா தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நேரடியா மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஏற்பாடுகள் விரைவில் செய்ய உள்ளேன்.
நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க, உங்க ஆலோசனைகள்.
நம்ம இடம் உள்ள கால்நடைகளிலிருந்து நம்ம நாட்டு இன பசுக்களுடைய உயர்ந்த கரவைத்திறன் உள்ள சினை ஊசிகளை போட்டு நம்ம நாட்டு பசுக்களாக அதை மாற்றி நல்ல கறவை இனங்களாக பெருக்கி தீவன செலவு மற்றும் மருத்துவ செலவுகளை குறைத்து நேரடியா பாலை மார்க்கெட்டிங் செய்து லாபகரமாக இருக்க அப்ப செய்தோம்னா நம்ம விவசாயிகள் வந்து கால்நடை வளர்ப்பில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
ரொம்ப அருமையா சொன்னீங்க, உங்க விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் அதாவது BFTech படித்து வரும் சி கணேசன் அவர்கள் தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.